بسم الله الرحمن الرحيم.
رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد பேரம்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இமாம்களின் வரலாறு என்ற தலைப்பில் எங்கள் மாதாந்த இந்த நிகழ்ச்சியில் தொடராக பேசப்பட்டு வருகின்றது. அந்த தொடரில் சுமாராக ஒரு வருடங்களுக்கு மேல் நாம் கழித்து அந்த நிகழ்ச்சியை இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய வரலாறோடு நான் ஆரம்பித்தேன். இப்போது இரண்டாம் முறையும் எனக்குரிய அதாவது சந்தர்ப்பம் வந்திருக்கின்றது. காரணம் அல்ஹம்துலில்லா தொடராக எமது மௌலைமார்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் விடுபடாமல் நாம் அந்த நிகழ்ச்சியை தொடராக இவ்வளவு காலம் நடாத்தி வந்தோம். இமாம்களில் மதுஹபுடைய இமாம்கள், அதனை அடுத்து சிஹாஹு சித்தா அந்த ஹதீஸ் கிரந்தங்களின் முஹத்தித்தீங்கள், அதற்கு பின்னால் இன்னும் சில முஹத்தித்தீங்கள் என்ற அடிப்படையில் கடைசியாக இமாம் இப்னு கதீர் ரஹ்மஹுல்லா வரையிலான அவர்களுடைய வரலாறுகள் இந்த இடத்தில் விரிவாகவும் மிக அழகாகவும் ஒவ்வொரு உலமாக்கள் மூலமாக இங்கே முன்வைக்கப்பட்டது. அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியை நாம் அன்று முதலாவது தடவையாக போடும்போது அதன் மூலமாக நாம் நோக்கமாக கொண்டது இன்றைய நிலையில் எமது சமூகத்துக்கு மத்தியில் இந்த இமாம்களுக்கு இருக்கின்ற மதிப்பு, அவர்களுக்கு இருக்கின்ற கண்ணியம், அவர்களுடைய பெருமதியை சேவையை உணர்ந்தவர்கள் எத்தனை பேர் என்ற கேள்விகள் அன்று எழுந்ததனால்தான். எமக்கு தெரியும், இன்று ஒரு திசையில் இமாம்களா ஹுமுர் ரிஜாலு வநஹ்னுர் ரிஜால், அவர்களும் மனிதர்கள் நாமும் மனிதர்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சிந்தனை அந்த அதாவது மூல அதுதான் நமக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றான். நாம் சிந்திக்கின்றோம், அதற்குரிய அதாவது வசாயில்கள் தேவையான வழிமுறைகளை நாம் பார்க்கும்போது அவர்களிடம் நாம் நவீனமான வழிமுறைகளை பெற்றிருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கும் எமக்கும் என்ன பெரிய வித்தியாசம், நாமும் ஆராயலாம், நாமும் எதையும் எனது ஆராய்ந்து சொல்லலாம் என்ற அமைப்பில் அங்கே ஒரு பக்கம் நாம் பார்க்கின்றோம். இன்னொரு பக்கம் நாம் அதாவது எந்த ஒரு கூகுளா இருக்கலாம், வேற எந்த ஒரு நெட்களையும் நாம் போய் இமாம்கள் ஐம்மத்தில் இஸ்லாம் தாரிஹுல் ஐம்மான்னு சொல்லி அடிச்சோம்னு சொன்னால் அங்கே இந்த மதுஹபுடைய நாலு இமாம்களுக்கு பின்னால் யார் வந்திருப்பார்கள், அது இஸ்னாஷரியா அதாவது ஷியாக்கள் சொல்லக்கூடிய ஷியாக்கள் இமாம்கள் சொல்லி கருதக்கூடிய அவர்களிடத்துல நபிமார்களுக்கு அடுத்து மிக கண்ணியமாக அவரை கருதக்கூடிய அந்த இமாம்களுடைய லிஸ்ட் அங்கே வந்து நிற்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் நாம் அதாவது சரியான இந்த இமாம்கள் யார், இமாம்களுடைய சரியான வரலாறுகள், அவர்கள் உண்மையான நிலைமைகளை அறிந்து கொள்வதற்காக வேண்டி அவருடைய சரியான அதாவது வரலாறுகளை உண்மையான நம்பிக்கையான அடிப்படையில் நம்பிக்கையான கிரந்தங்களிலிருந்து வரலாறுகளிலிருந்து படிப்பதற்காக வேண்டித்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பித்தோம். அந்த இமாம் அதாவது ஷியாக்கள் சொல்லக்கூடிய 12 இமாம்கள் அவர் உண்மையிலே நம்மிடத்திலும் கண்ணியமானவர்கள் தான், சந்தேகம் கிடையாது. அங்கு அலி அலி ரலியல்லாஹு பார்க்கின்றோம், ஹசன் ஹுசைன் பார்க்கின்றோம், அபு ஜாஃபர் பாக்கிர பார்க்கின்றோம், அவர்களும் பெரும் அறிஞர்கள், இம்மத்தில் மிகவும் கண்ணியமானவர்கள். ஆனால் அவர்கள் அங்கே அவர்களை முன்வைக்கிற விதம் அது இஸ்லாத்துக்கு மாற்றமானதாக இருக்கின்றது, அதுதான் பிரச்சனை. அந்த அடிப்படையில் சரியான இந்த விளக்கங்களை எமது சமூகத்துக்கு மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாம் இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நிச்சயமாக இந்த இமாம்களுடைய வரலாறுகளை அந்த உலமாக்களுடைய பழையவர்களுடைய வரலாறுகளை அறிவது இது மிக மிக முக்கியமானது. நாம் சொல்லுகிறோம் பொதுவாகவே பழச மறக்கக்கூடாது. இன்று நிலைமை நாம் பார்க்கின்றோம், பல பேர் அதை மறந்திருக்கின்றார்கள், மறக்க செய்கின்றார்கள், மறக்க வைக்கிறது முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாம் அவர்களை அந்த பழசுகளை பாதுகாப்பதற்கான நிகழ்ச்சிகள் இவ்வாறான நிகழ்ச்சிகள் நடாத்தப்படுவது மிக மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில் தான் நாம் இதனை தொடரா செய்து கொண்டு போகின்றோம். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக நல்ல பலன்களை நமக்கு கிடைப்பதற்கு அருள் புரிவானாக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும் போது லக்கத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப் அந்த சூரத்து யூசுஃப்ல சொல்லும் போது அவர்களுடைய வரலாறில் நல்ல சிந்தனை உள்ளவர்களுக்கு சிந்திப்பவர்களுக்கு படிப்பினை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். நபிமார்களாயிருக்கலாம், நபிமார்களுக்கு பின்னால் வந்த இந்த மேதைகளாயிருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கின்றோம். அன்பான சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வஹியை குர்ஆனை முதலாவதாகவும் அது பாதுகாக்கப்பட்டது, அதுக்கு இரண்டாவது வஹியாக அவருடைய ஹதீஸை சொன்ன போது அந்த ஹதீஸை நமக்கு எடுத்து சொன்னவர்கள் முதலாவது தரப்பினர்கள் சஹாபாக்களை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் தூய்மையானவர்கள், அதிலே மிந்தி நாம் பேசப்படுகின்றது. ஆனால் அவர்களுக்கு அங்கே தபக்காத்தை நாம் பார்க்குவதில்லை. காரணம், அவர்களை பற்றி அவர்களுடைய நண்பகத்தன்மையை பற்றி பேசுவதற்கு நாம் அருகதை அற்றது என்பதுதான் ஹதீஸ்களுடைய வரலாறு நாம் பார்க்கின்ற நிலைப்பாடாக இருக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியவர்கள் அங்கே நாம் அதாவது பார்க்கின்றோம் தாபிஈங்கள். தாபிஈங்கள் சொல்லும் போது நமக்கு தெரியும் அது அவர்கள் பிரபல்யமானவர்கள் உமர் மௌலா இப்னு உமர் ரலியல்லாஹு நாஃபியை பார்க்கலாம். அதே நேரத்தில் அதாவது ஹசன் பசீர் ரஹ்மஹுல்லாஹ் பார்க்கின்றோம், இப்னு சீரீனை முஹம்மது இப்னு சீரீனை பார்க்கின்றோம். அதாவது இப்படியாக பல பேர்களை நான் அங்கே அதாவது இமாம் ஸுஹ்ரி போன்றவர்களை தாபிஈங்க வரலாறுல ஹதீஸ் கலையை நாம் பார்க்கின்றோம். அதுக்கு அடுத்ததாக தபால் தாபிங்கிற எடுத்துக்கொண்டோம் சொன்னால் அப்துல்லா பின் முபாரக், அதே போல சுஃபியான் சௌரி, சுஃபியான் உயினா, இப்படி அதாவது மாலிக் பின் அனஸ், மாலிக் ரஹ்மஹுல்லா போன்ற இவர்களை நாம் அங்கே பார்க்கின்றோம். அதுக்கு அடுத்ததாகத்தான் முஹத்திசிகள் என்று கிரந்தங்களை உருவாக்கினவர்கள் புகாரி முஸ்லீம் என்ற அடிப்படையில் நாங்கள் அதாவது படித்து விட்டோம் அவர்களை பற்றி அந்த வரலாறு அதாவது நாம் அடுத்த கட்டமாக பார்க்கின்றோம். இப்படி நாம் பார்க்கும்போது அதாவது உலமாக்கிலே சொல்கின்றார்கள் இவர்களுக்குரிய ஆகப்பெரிய சிறப்பு தான் ஹஸ்புஹம் ஷரஃபம் ஜலாலதன் அய் யகூனு அவ்வல சில்சிலத்தில் ஆஹிருஹா அர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இமாம்களுக்கு இந்த தாபியங்கள்ல தபா தாபியங்கள்ல அந்த இமாம்களுடைய வரிசையில் காணக்கூடியவர்களுக்கு சிறப்பால் போதுமானது. என்ன தெரியுமா, அதாவது ஒரு சில்சிலாவுடைய ஆரம்பத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள், அதன் கடைசியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்கள். கடைசங்க முடியும் ஹதீஸ் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூலுல்லா கடைசியா இருக்கின்ற ஒரு சிலசிலாவில் ஆரம்பத்தில் இவர்கள் இருப்பதுதான் இவர்களுக்கு சிறப்பால் போதுமானது. வேற எதுவுமே அவரை பற்றி நாம் சொல்ல வேண்டிய அவசியம், சிறப்புகளை கூற வேண்டிய அவசியம் கிடையாது என்பதாக அங்கே எழுதுகின்றார்கள். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய துலமாக்கல்ல நாம் அதிகமாக அதாவது கிரந்தங்களை அதாவது உருவாக்கின நூல்களை உருவாக்கின அந்த முஹத்திசிங்களை பற்றி நிறைய நாம் படித்து விட்டோம், படித்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே அவர்களுக்கு முன்னால் இந்த நூல்கள் என்று வடிவில் வருவதற்கு முன்னாலேயே அந்த ஹதீஸ்களை கபல் அன் துதவன் அதாவது கிரந்தங்கள் எழுதி பாதுகாக்கப்படுவதற்கு முன்னால் தம்முடைய உள்ளங்கள் அவைகளை பாதுகாத்து பாடமிட்டு அந்த ஹதீஸ்களை பாதுகாத்தவர்கள் முன்னவர்கள் அந்த தாபியங்கள் நிலைமையில் இருந்தவர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் மிகவுமே முக்கியமானவர்கள், பேசப்பட வேண்டியவர்கள், ஞாபகப்படுத்தப்பட வேண்டியவர்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் சொல்வார்களாம், அல் ஹிகாயாத் அன் உலமா வான் மஹாஸினிஹிம் அஹப்பு இலைய மின் கதீர் மின் அல் ஃபிக்ஹி ஃபைன்னஹும் ஃபைன்னஹா மின் ஆதாபின் நாஸி வ அக்லாஹிஹிம். அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் சொல்வார்கள், அவர்கள் யாரு, ஒரு மதுஹபுடைய இமாம், சிக்குஹ கலையில் மதுஹபுடைய இமாம் சொல்கிறார்கள். அந்த சிக்குஹ பத்தி பேசுறத அதை பத்தி அதில் ஈடுபடுறதை விட உலமாக்கள் உலமாக்களுடைய வரலாறுகளையும் அவர்களுடைய நல்ல பண்புகளையும் பேசுவது எனக்கு மிகவுமே அதிகமாக விருப்பமானது. ஏன், மனிதர்களுக்கு தேவையான பண்புகளும் அதாவது நற்குணங்களும் அங்கேதான் இருக்கின்றது எனவே அந்த எமக்கு முன்னோடியாக உள்ள அந்த இமாம்களுடைய வரலாறுகளை படிப்பது மிகவும் எமக்கு தேவையானது. அல்லாஹு தஆலா அதாவது இமாம் ஜுனைதுல் பாக்தாதி ரஹ்மஹுல்லாஹ் சொல்வார்களாம், இந்த உலமாக்களுடைய வரலாறு இருக்கின்றது, ஜுந்தும் மின் துனூதில்லாஹ் யுஸப்பிதுல்லாஹு பிஹா குலூபல் அவ்லியாஹி. இந்த வரலாறுகள் உலமாக்களுடைய வரலாறுகள் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறுகள் அல்லாஹ்வுடைய படைகளின் ஒரு படை அதாவது அல்லாஹ்வின் நேசர்களுடைய உள்ளங்களை அல்லாஹு தஆலா அதன் மூலமாக உறுதிப்படுத்த செய்கிறான் அப்ப அவர்கிட்ட கேட்க ஃபக்கீர் லஹு ஹல் ஹல் ஹல்ஹா மின் ஆயா, இதுக்கு ஏதாவது மின் ஷாஹித், இதுக்கு ஏதாவது ஆதாரம் உங்ககிட்ட இருக்கின்றதா? ஷாஹிதுஹா கவுலுஹு தஆலா சூரத்து குல்லன் நக்ஸு அலைக மின் அம்பா ருஸுலி மா தஸபித்து பிஹி ஃஆதக் சூரத்துல் ஹூதுல அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் பாச்சுலண்டார்கள். அதாவது இந்த எதிரிகள், இந்த உங்களுக்கு விரோதமாக செயல்படுகின்றவர்கள் எப்படி எப்படி எல்லாம் உங்களை சோதிக்கின்றனோ, அதாவது சோதிக்கின்றார்களோ, எப்படி எல்லாம் உங்களுக்கு தடைகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகின்றார்களோ, அந்த நேரத்தில் நீங்கள் உறுதியாக இருப்பதற்காக வேண்டி, உங்களுடைய நிலைமையில் நீங்கள் உறுதியாக இருப்பதற்காக வேண்டி, அவைகளுக்கு தைரியமாக முகம் கொடுப்பதற்காக வேண்டி, அதாவது உங்களுக்கு நான் நபி அன்பா ருசுல் முன்னா வந்த அந்த நபிமார்களுடைய ரசூல்மார்களுடைய வரலாறுகள் இருந்து உங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தக்கூடியதை நான் உங்களுக்கு அதாவது கஃபஸ் வரலாறாக நான் சொல்வேன், நாங்கள் சொல்வோம் என்று அல்லாஹு தாலா குர்ஆன் குறிப்பிடுகின்றான். அப்ப அல்லாஹு தாலா அந்த நபிமாரருடைய இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம், அந்த மூசா அலை சலாத்து வசலாம், யஹ்யா அலை சலாத்து வசலாம், ஜக்கரியா அலை சலாத்து வசலாம், ஈசா அலை சலாத்து வசலாம் போன்ற அந்த நபிமார்கள் பட்ட கஷ்டங்களை, துன்பங்களை, இன்னல்களை ரசூலுல்லாஹி சொல்வதன் மூலமாக அவர்களை அங்கு அல்லாஹு தாலா உறுதிப்படுத்துகின்றான். எனவே அந்த வரலாறுகள் இப்ப ஜுனைத் ரஹ்மத்துல்லா சொல்கிறார்கள், வரலாறுகளை படிப்பதே அல்லாஹ் அவர்களுடைய நேசர்களை அங்கு அதன் மூலமாக உள்ளங்களை பலப்படுத்துகின்றான், இஸ்லாத்தை மேலும் மேலும் உறுதியாக்குகின்றான். அந்த அடிப்படையில் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியில் பல நூல்களை எழுதிய அந்த பெரும் அறிஞர்கள் வரலாறு குறிக்கப்பட்டவர்களை நாம் படித்து முடித்திருக்கின்றோம். நான் அதாவது இன்று நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டது அதற்கு முன்னால் உள்ளவர்கள் ஒரு முக்கியமான நபர், அவர்களை பற்றி நாம் பேசுகின்றோம் தான். ஆனால் நாம் அதிகமாக அவர்களை பார்ப்பது வேற கண்ணோட்டத்தில். அவர்கள் தான் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ். இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் நாம் சொல்லும் போது நமக்கு அதிகமானவர்களுக்கு ஏதாவது சூபியத்தை சேர்ந்ததாக அல்லது சூபி அமைப்புகள்ல ஏதோ பிரபல்யமானவர்களாக நாம் அதாவது அதிகமாக இடையே போடுகின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அவர்களுடைய உண்மையான வரலாறை நாம் பார்க்கும் போது அவர் மிக எவ்வளவு முக்கியமான ஒரு முஹத்திஸாக ஆரம்ப அந்த அறிவை அந்த சஹாபாக்கள்கிட்டிருந்து எடுத்து தபீங்களுக்கு அவைகளை அப்படியே கொடுக்கின்ற விஷயத்தில் இவ்வளவு ஒரு முக்கியமான பணியை ஆற்றிய மிகப்பெரும் அறிஞர் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். இந்த ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹுடைய அதாவது அவருடைய அல் ஹசன், அவருடைய பேர் அல் ஹசன், அபு சயீத் என்று சொல்லக்கூடிய புனை பெயரால் அவர் அழைக்கப்படுகின்றார்கள். அவருடைய தந்தையின் பேர் எஸ்ஆர் அபுல் ஹசன், எஸ்ஆர் அபுல் ஹசன். அப்ப இந்த எஸ்ஆர் சொல்லக்கூடிய அவருடைய தந்தை அவர்களுடைய அடிப்படை மைசான் சொல்லக்கூடிய பஸ்ராவில் ஈராக்கில் அமைந்திருக்கின்ற பஸ்ராக்கு பக்கத்தில் ஒரு பெரும் ஒரு பகுதி தான் மைசான் சொல்லக்கூடிய பகுதி. அந்த பகுதி உமர் ரலியல்லாஹுடைய ஆரம்ப ஆட்சி காலத்தில் அங்கு கைப்பற்றப்படுகின்றது. அங்கிருந்து கைதிகளாக இவர்கள் சபீகளாக கைதிகளாக பிடிக்கப்பட்டு மதீனாவுக்கு கொண்டு வரப்படுகின்றார்கள். வந்த அந்த எஸ்ஆர் அபுல் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹுடைய தந்தை எஸ்ஆர் அவர்கள் அங்கே ஜெயித் பின் சாபித், ரசூலுல்லாஹ்வுக்கு மிக முக்கியமான செயலாளராக இருந்த ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹுடைய மௌலாவாக அவர்களுடைய அடிமையாக அங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் அவர்களை உரிமையிட்டு அங்கே மதீனாவில் வாழ வைக்கின்றார்கள். அந்த நிலைமையைத்தான் அதாவது இந்த எஸ்ஆர் சொல்லக்கூடிய ஹசன் ரலியல்லாஹு ஹசன் ரஹ்மத்துல்லாஹுடைய தந்தை அங்கே ஹைரான் சொல்லக்கூடிய பெண்ணை அங்கே மணக்கின்றார்கள், கல்யாணம் முடிக்கின்றார்கள். இந்த ஹைரா இவர்கள் அதாவது உம்மு சலமா ரசூலுல்லாஹிய மிக முக்கியமான மனைவர்கள் ஒருவராகிய அந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மௌலாத்தாக அவர்களிடத்தில் அடிமையாக இருந்து உரிமையிடப்பட்டவர்கள். அவர் இருவர்களையும் அங்கே மணமுடித்து வைக்கின்றார்கள், நிக்கா செய்து வைக்கின்றார்கள். இவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் இந்த ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ். அதாவது இந்த குழந்தை பிறந்த நேரத்தில் எப்ப அதாவது உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் எட்டாம் ஆண்டுல, உமர் ரலியல்லாஹு வஃபாத் ஆகுவதற்கு ரெண்டு வருடங்களுக்கு முன்னால் உமர் ரலியல்லாஹு 10 வருடங்கள் ஆட்சி செய்தார்கள். அப்ப அவர்களுடைய ஆட்சியில் எட்டாம் ஆண்டுதான் அதாவது ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அங்கே பிறக்கின்றார்கள். அப்ப சுமாராக ஹிஜ்ரி 24 என்ற அந்த ஆரம்ப காலத்தில் இந்த ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அங்கே பிறக்கின்றார்கள். எங்கு பிறக்கின்றார்கள்? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் பிறக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியுடைய வீட்டில் பிறக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி உம்மு சலமா பிறப்பள்ளியமானவர்கள் சொல்கின்ற அதாவது அக்சரு நிசாய் அரபி அக்லன், அறிவில மிகவுமே ஞானம் மிக்கவர்களாக இந்த உம்மு சலமா இருந்தார்கள். நமக்கு தெரியும் ஹுதைபியால ரசூல்லா அந்த சஹாபாக்கள் பெற்றப்பட்ட நேரத்திலையும் அங்கே மஷூரா முன்வைக்கப்பட்ட மஷூர் ரசூல்லாக்கு மஷூரா சொன்னவர்கள் இந்த உம்மு சலமா இருந்தான்ஹா. அப்படியான அந்த ரசூல்லாவுடைய முக்கியமான மனைவியுடைய வீட்டில தான் அதாவது இந்த ஹைரா அந்த பெண்மணி ஹசன் அலி அல்லா ரஹமுல்லாவை பெற்றெடுக்கின்றார்கள். பெற்றவர்கள் உம்மு சலமா அல்லாஹ்வுடைய அரவணைப்பிலே தான் வளர்கின்றார்கள். மிகவுமே இறக்கமாக மிகவுமே கண்ணியத்தோட தன்னுடைய வீட்டில் உதவியாக இருக்கின்ற அந்த ஹைரா பெண்மனுடைய பிள்ளையை அவர்கள் வளர்க்கின்றார்கள். சில நேரங்களில் அந்த உம்மு சலமா அல்லாஹ்வா இந்த ஹைராவை தன்னுடைய வேலைகளுக்காக வேண்டி தூரடங்களுக்கு அனுப்புவார். அடிக்கடி அனுப்பி வைக்கப்படுகின்ற நேரங்களில் இந்த ஹசன் அலி அல்லாஹு ஹசன் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த உம்மு சலமா அல்லாஹ்வுடைய பொறுப்புல அவருடைய அரவணைப்புல இருப்பார்களாம். பசி வந்து குழந்தை அழும் போது அங்கே அவர்களை அந்த பிள்ளையை அதாவது கொஞ்சம் ஆர்வப்படுத்துவதற்காக வேண்டி தன்னுடைய மார்பகத்தோட வைத்துக் கொள்வார்களாம். மார்பகத்தோட வைத்து அங்கே அவர்கள் அந்த பிள்ளையை பராக்காக்கனால அந்த பிள்ளை அதை உரிவதனால் சில நாட்கள்ல பால்கள் உறைவ வந்து அந்த பாலை அந்த ஹசன் பசர் ரஹ்மஹுல்லா குடிச்சதாக அங்கே வரலாறுகள் எல்லா வரலாறு கிரந்தங்கள்லையும் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கின்றது. அப்ப உம்மு சலமாவுடைய வரலாறு அவர்களுடைய பாலை குடித்து ஆரம்ப நிலைகள்ல வளர்ந்தவர்களாக இந்த ஹசன் பசர் ரஹ்மஹுல்லா இருக்கின்றார்கள். அந்த சிறப்போட அந்த அறிவு தாயுடைய அந்த பாலை குடித்த நிலையில வளர ஆரம்பிக்கின்ற அந்த பிள்ளை அடுத்ததாக அந்த ஹைரா சொல்லக்கூடிய தாய் அடிக்கடி இந்த பிள்ளைய சஹாபா கட்டுக்கு எடுத்து கொண்டு போவார்களாம். சஹாபாக்களுடைய சுஹபத்துக்கு அவருடைய மஜிசலுக்கு கூட்டிட்டு போவார்கள். அவர்களுடைய அதாவது உமர் அலி அல்லாஹ்வுடைய காலத்துக்கு பின்னால் உஸ்மான் அலி அல்லாஹ் வருகின்றார்கள். அந்த உஸ்மான் அலி அல்லாஹ்வோட மிக அதிகமான புழக்கத்தில் இந்த சின்ன பிள்ளை வளரக்கூடிய தல்ஹத் இப்னு உபைதுல்லான்னு சொல்லக்கூடிய அந்த பெரும் சஹாபாக்களுடைய காலங்களையும் அடைந்த இந்த ஹசன் ரஹ்மஹுல்லா கடுத்ததாக அதாவது முகீரா அலி அல்லாஹ்னும் இம்ரான் பின் ஹுசைன் அலி அல்லாஹ்னும் அதாவது சமுரத் இப்னு ஜுந்துப் அப்துர் ரஹ்மான் இப்னு சமுரா அனஸ் இப்னு மாலிக் போன்ற இப்னு அப்பாஸ் போன்ற சஹாபாக்களோட இருந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஹதீஸ்களை படித்திருக்கின்றார்கள், அறிவித்திருக்கின்றார்கள். அப்ப அந்த சஹாபாக்கட சுகபத்தில் இருந்தவர்கள் அப்ப எந்த அளவுக்குன்னு சொன்னால் அந்த ஹைரா தன்னுடைய தாய் சஹாபாக்கட கொண்டு போய் இந்த பிள்ளைக்காக நீங்க துவா செய்யுங்க எப்போதுமே கேட்பார்களாம். அந்த துவாக்கள் மிக முக்கியமானதான் உமர் அலி அல்லாஹ் கேட்ட துவா அல்லாஹும்மா ஃபக்கிஹு ஃபித்தீன் வஹப்பிபுஹு இலன் நாஸ். யா அல்லாஹ் இந்த பிள்ளைய அதாவது சுத்துகள அதிகமான அறிஞானம் உள்ள குழந்தைய அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக வஹப்பிபுஹு இலன் நாஸ் மனிதர்களுக்கு மிகவுமே நேசமுள்ளவராக இந்த குழந்தையால் நீ ஆக்கிவிடு என்று உமர் அலி அல்லாஹ்வும் அந்த பிள்ளைக்கு சொந்தமாக துவா செய்திருக்கின்றார்கள். இந்த துவாவும் அந்த உம்மு சலமா போன்ற ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியுடைய அந்த வரக்கத்தும் காரணமாகத்தான் அந்த ஹசன் பஸ் ரஹ்மஹுல்லா அவ்வளவு பெரும் அறிஞராக பிற்காலத்தில் மாறினார் என்பதாக அங்கே வரலாறு சொல்லப்படுகின்றது. அன்பான சகோதரர்களே, அப்படியாக வளர்ந்தவர்கள் அங்கிருந்து அப்படியே கொஞ்சம் காலத்தில் உஸ்மான் காலத்தில் காபூலுக்கு வருகின்றார்கள். அங்கு இருந்து அப்படியே தந்தையோட குடும்பத்தோட வாலிப வயசு அங்கிருந்து அப்படியே குராசான்ல வந்திருக்கின்றார்கள். முஆவியா ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் அங்கு கொஞ்ச நாள் இருந்தவர்கள் அங்கிருந்து அப்படியே பஸ்ராவுக்கு ஈராக்கில் பஸ்ராக்கு வருகின்றார்கள். அங்கே அப்படியே குடியிருக்கின்றார்கள். ஆனால் தன் அல் ஹசனுல் பஸ்ரி என்றவர்கள் பிறப்படியம் அடைகின்றார்கள் பஸ்ராவில் குடியிருந்ததனால. அங்கதான் அவர்களுடைய அதுக்கு பின்னால் அவருடைய அறிவு பயணங்கள் அவருடைய எல்லா சேவைகளும் இஸ்லாத்துக்கான விடய சேவைகள் அனைத்தும் அங்கேதான் தொடர்கின்றது. இந்த அல் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் எடுத்துக்கொண்டோம் சொன்னால் அவர்கள் அதிகமாக இந்த அறிவை வளர்க்குவதிலையும் அறிவை பரப்புறதிலையும் மிகவுமே ஆர்வம் உள்ளவராக இருந்தார்கள். அர்ப்பணித்துக் கொண்டார்கள். அவருடைய வாழ்க்கை சுமாராக 89 வருடங்கள். அந்த 89 வருடங்களும் இதிலே தான் கழித்திருக்கின்றார்கள். மிகவுமே அதாவது உலக ரீதியாக எடுத்துக்கொண்டு சொன்னால் உலகத்தில் எந்த விதமான ஆசை மற்றவர்களாக அவர்கள் பெரும் அறிஞராக இருந்ததனால மக்களுக்கு அவர்களுடைய அந்த அறிவை வழங்குவதிலும் அன்றே இருந்த அந்த ஆட்சியாளர்களுக்கு மிகவுமே துணையாக இருந்ததனாலையும் அவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து ஆட்சியாளர்களிருந்து பெரும் பணங்கள் ஏனைய பொருட்கள் அதாவது ஹதியாவாக கிடைக்கும். அனைத்தையுமே வீட்டு வாசலுக்குள்ள எடுக்க மாட்டார்கள், அப்படியே மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விடுவார்கள், எதுவுமே எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். சொல்வார் எப்போதுமே நாம் அதாவது மனிதர்களை விட்டும் தேவையற்றவர்களா இருக்க வேண்டும், அப்போதுதான் அந்த மனிதர்கள் எம்மளவு தேவையுள்ளதாக இருப்பார்கள். அப்படித்தான் நான் எப்போதும் இருந்து கொள்ள வேண்டும் என்பதாக பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு சொல்வார்களாம். குடும்பத்தார்களுக்கும் தேவையுள்ளவர்கள் அங்கு ஏதாவது சொத்துக்கள் தேவை பொருட்கள் வந்தால் தங்களுக்கும் ஏதாவது எடுத்துக் கொள்ளலாம் என்று குடும்பத்தார்கள் சொல்வார்களாம். அந்த நேரத்தில் இப்படியான வார்த்தைகளை சொல்லித்தான் அவர்களை அங்கே ஆர்வப்படுத்துவார்கள். அந்த அடிப்படையில் இமாம் ஹசன் பஸ் ரஹ்மஹுல்லா அங்கே வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் உண்மையிலேயே ஆட்சியாளர்களோட மிகவும் தைரியமாக நடந்திருக்கின்றார்கள். அதுக்கு மிக முக்கியமான உதாரணம் அதாவது யசீத் இப்னு அப்துல் மலிக்குடைய காலத்தில் முக்கியமான பஸ்ராவுக்கு கவர்னராக இருந்தவர் அவரை நியமிக்கப்படும் போது அங்கே ஹசன் பஸ் ரஹ்மஹுல்லா இடத்துல வந்து அங்கே ஆலோசனை இருக்கின்றார்கள். இங்கே அதாவது அமீர் உமின் அவர்கள் யசீத் பின் அப்துல் மலிக் என்னை கவர்னராக பஸ்ராக்கு நியமிக்க போகிறார், பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவான் சொல்லி பொறுப்பை ஏற்றுக்கொள்ள எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஹஃபில்லாஹ் ஃபீ யசீத், அந்த யசீதுடைய விஷயத்தில் நீ அல்லாஹ் பயந்து நடந்து கொள்ள வேண்டுமே தவிர அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீ யசீது பயப்படக்கூடாது, அந்த நிலைமைக்கு நீ வந்துடுவ கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் உனக்கு பிரச்சனை வந்தா பாதுகாப்பான், ஆனா அதாவது அல்லாஹ்விடத்தில் சோதனை வந்தால் இந்த யசீதா உன்னை பாதுகாக்க முடியாது. அப்படியாக அவர்களுக்கு அதாவது சத்தியத்தை சொல்வதற்கும் அந்த ஆட்சியாளர்களுக்கு தேவையான அந்த புத்திமதிகளை அப்போ தைரியமாக வழங்கக்கூடிய பாக்கியத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அவர்களுக்கு சரிசமமாக அன்றிருந்த மிக முக்கியமான சாபியங்கள் தான் அந்த முகமது இப்னு சீரீன், இப்னு சீரீன் நாம் சொல்வோம், அவர்கள் பெரும் சாபியை முஹத்தீஸ். அதே நேரத்தில் அவர் அதாவது இந்த கனவுகளுக்கு தாபீர், கனவுகளுக்கு அர்த்தம் சொல்வதில் மிகவும் பிரபல்யமானவர்கள். ஒரு நாள் இந்த ஹசன் ரஹிமஹுல்லா ஒரு கனவு காணிருந்தார்கள். கண்ணை அதாவது நிர்வாணமாக ஒரு ஊத்த குப்பைக்கு பக்கத்தில், பெரும் ஊத்த குப்பைக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருப்பதாகவும் தன்னுடைய கையில் ஒரு ஷாட்டை வைத்துக் கொண்டிருப்பதாகவும் காண்கிறார்கள். அதால அப்படி உன்னா செல்லக்கூடியவர்களுக்கு அடிக்கக்கூடியதாக பார்க்கிறதாக காண்கிறார்கள். இதை பார்த்த அவர்களுக்கு மறுநாள் பெரும் ஒரு கவலை, என்ன இது, தன்னை நிர்வாகமா பார்த்தது அவருக்கு பெரிய கவலையாக இருக்கின்றது, விளக்கம் கேட்க வேண்டும். ஆனா அவருக்கு தன்னை சொல்லி அந்த இப்னு சீரின் விளக்கம் கேட்பதற்கு மனசு வரையில்லை. உத்தர அதாவது அவருக்கும் தனக்கும் ஒரு அறிமுகம் இல்லாத உத்தரை சொல்கிறார், நீ போய் இப்படி ஒரு விஷயத்தை கண்டிருக்கின்றேன், இதுக்குரிய விளக்கத்தை சொல்லும்படி அங்கே அவர்களிடத்தில் கேட்க சொன்னார்கள். போகின்றார் அந்த மனிதர் இப்னு சீரின் அஹமதுல போய் இந்த விஷயத்தை சொல்லி இப்படி கனவு கண்டிருக்கிறேன், என்ன விளக்கம் சொன்னார்கள் கேட்டார்கள். அவர் அப்படியே அமைதியா இருந்து விட்டு சொல்கின்றார்கள், இதை உனக்கு சொன்னவர்கிட்ட போய் சொல்லு, இதை உனக்கு சொன்னவர்கிட்ட போய் சொல்லு, அதாவது இதுக்கு எந்த விதமான கவலையும் பட வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த நிர்வாணமாக உன்னை உங்களை அவரை அவர் பார்த்தது உலகத்தை விட்டும் அவர் நிர்வாணமானவர், நீங்கினவன் அர்த்தம். அந்த பெரும் ஊத்த குப்பையாக அந்த மஸ்பலாவாக அவர் பார்த்தது இந்த உலகம், உலகத்தை விட்டுமாறு நிர்வாணமாயிருக்கின்றார், நீங்க இருக்கின்றார். அவருடைய கையில் இருக்கின்ற சாட்ட அது அவர் இந்த உலகத்தில் மக்களுக்கு இந்த ஆட்சியாளர்களுக்கு ஹக்கை தைரியமாக சொல்லக்கூடியதும் மக்களுக்கு இந்த உலகத்தை விட்டும் உலகத்தில் மூழ்கிறதை விட்டும் தடுக்கக்கூடியதாக அவர் இருக்கின்றார் என்று சொல்லி, இதை அதாவது உனக்கு சொல்லி அனுப்பின ஹசன் பஸ்ரீட்ட, ஹசன் பஸ்ரி பேர சொல்லவும் இல்லை கேட்கவும் இல்லை, ஹசன் பஸ்ரீட் இந்த விஷயத்தை நீ எத்தி வைத்து விடு என்று சொல்கின்றார்கள். அப்போ உடனடியாக இந்த விளக்கம் அங்கே அவர் சொல்லப்பட்டதோட தைரியம் இருக்க முடியாது. எனவேதான் தைரியமா அவங்களுடைய பெயரை சொல்லி நான் அனுப்பினேன் என்பதா அங்கே சொல்லுகின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் உலகத்துடைய விடயங்கள்ல அவ்வளவு மிகவும் அதாவது பேணுதலாக இருந்த உலமாக்களாக சாபியங்களாக நான் அவர்களை பார்க்கின்றோம். அவர்களுடைய அந்த பெற்றிருந்த அந்த சஹாபாக்களுடைய துவாக்களின் காரணமாக அன்பான சகோதரர்களே, இப்படி அந்த அதாவது இமாம் இப்னு சீரீன், இமாம் இப்னு சாத் ரஹ்மஹுல்லா அவருடைய தபகாத்துல் குப்ரா அந்த ஹதீஸ் உடைய ருவாத்துகள் அறிவிப்பாளர்களுடைய அந்தஸ்துக்களை அவர்களுடைய நிலைமையை சொல்லக்கூடிய அந்த சபக்காத்தில் அவரை பற்றி சொல்லும் போது கான ஜாமியான் ஆலிமன் ஆபிதன் ஜாஹிதன் நாசிகன் ஃபசீஹன் அதாவது சொல்லிக்கொண்டே போகின்றார்கள். பெரும்முறை எல்லா கலையும் அதாவது அது முஹத்திஸ்தான் அதே நேரத்தில் அதாவது குர்ஆன் தஃப்சீர் விளக்கங்கள்ல அதே போன்று அதாவது அரபு பாஷையுடைய விளக்கங்கள் ஹதீஸ் கலையில இப்படி பல கோணங்கள்ல பல அதே நேரத்தில் நான் பார்க்கும்போது உண்டு. அந்த நான் சொன்ன ஆரம்பத்திலே சூஃபியாக்கள்ல அந்த தசவுஃபுகள்ல அவர்களுடைய செய்திகள் அதிகமாக இடம்பெறுவதற்கு காரணம் அவற்றின் அந்த ஞானம் ஞானம் சம்பந்தமான மர்மை சம்பந்தமான அறிவுகளுடைய விஷயங்கள் ஞானம் மிக்க விஷயங்களை அதிகமாக சொல்வார்கள். அதுக்கென்று சில மஜ்லிஸில் வைத்திருந்தார்கள் பள்ளிவாசலில் அங்கு ஜாமில் பஸ்ரா பஸ்ரா பள்ளிவாசலில் அவருடைய அறிவு சார்ந்த குர்ஆன் ஷரியா சம்பந்தமான அறிவுகளை அங்கே வகுப்புகளாக நடத்துவார்கள். அங்கு வீட்டில் சொந்தமாக அதாவது மர்ம சம்பந்தமான அஹ்லு ஹவாஸ் சொல்லக்கூடிய அந்த பிரத்யேகமான சில விஷயங்களை அங்கே அவர் பேசுவார்கள். அதுக்கு வேண்டிய சில மஜ்லிஸில் வைத்திருந்தார்கள். அதாவது அந்த நிலைமையில்தான் இந்த தசவுப் சம்பந்தமான உலமா அறிஞர்கள் பின்னால் வந்தவர்கள் அவர்களுடைய அந்த ஞானங்கள் இருந்து உபதேசங்கள் இருந்து நல்ல அவர்களுக்கு தேவையான படிப்பினைகளை அதிகமாக எடுத்துக் கொண்டார்கள். அதுதான் காரணம். இனி அந்த அடிப்படையில் நாம் அதாவது இமாம் ஹசன் பஸ் ரஹமவுல்லாவுடைய வரலாறுல அவர்களுக்கு சில சான்றிதழ்கள் அதாவது அந்த இப்னு சாதர் ரஹமஹுல்லா அவர்களுடைய தபக்காத்துல் குப்ரா சொல்லும் போது சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம்தான் அதாவது அவருடைய அறிவு சம்பந்தமா சொல்லும் போது உமா அஸ்னதஹு மின் ஹதீஸிஹி வரவா அம்மா சமி ஹசனும் ஹுஜ்ஜதன் அவர் யாரு சஹாபாக்களை தொட்டும் கேட்டதாக அவர் நான் ஏற்கனவே சொன்ன அந்த சஹாபாக்கள் ஒரு தொடர் அவர் எல்லாரையும் தொட்டும் ஹதீஸ்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அந்த சஹாபாக்களை தொட்டும் சனதோடு அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ்கள் ஹுஜ்ஜத்துக்குரியது ஆதாரத்துக்குரியது என்பதாக அங்கே அதாவது இமாம் இப்னு சாத் ரஹ்மஹுல்லா அங்கே குறிப்பிடுகின்றார்கள். அதாவது அவர்களுடைய சிறப்புக்கு மிகவும் அதாவது சில முக்கியமான சொல்லும் போது உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மஹுல்லா நமக்கு தெரியும் அதாவது வந்த ஹலீஃபாக்கள்ல குலஃபா ராஷிதீன்களுக்கு பின்னால் மிக முக்கியமானவர்கள். அவர்கள் அந்த அளவுக்கு பண்படுவதற்கு காரணமும் இந்த ஹசன் பஸ் ரஹமுல்லா போன்றவர்கள் அவருக்கு பின்னால் இருந்ததுதான் என்பதை அவருடைய வரலாறை பார்க்கும்போது நாம் விளங்குகின்றோம். அந்த அளவுக்கு தைரியமான சில உபதேசங்களை அமீர் மீனா இருக்கின்றவர்களுக்கு அவர் எழுதியிருக்கின்றார்கள். சொல்லப்படுகின்ற அங்கே பஸ்ரா இருக்கும் போது கான் எக்துபு இல்ல அமீர் முஃமினீன் அமீர் முஃமினீன் அதாவது உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹமுல்லா சொல்லுகின்றார்கள் يا امير المؤمنين ان الدنيا இந்த உலகம் இருக்கின்றதே லேசத் தார் அல் இகாமா இது இங்கு நாம் தரிப்பதற்குரிய இடமல்ல வைன்னமா உஹுபித் ஆதம் இலைஹா உஹூபதன் இந்த உலகத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் அனுப்பினது தண்டனைக்காகத்தான் தண்டனைக்காக அப்போ சிஜின்மா இவர் என்னது தண்டனைக்குரிய இடம் இது எங்களுக்கு உரிய இடம் அல்ல. நீங்க நல்லா உங்களோட ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி போட்டு துஹீனும் அக்ரமஹா இந்த துன்யாவை கண்ணியப்படுத்துறவனை அந்த துன்யா இழிவாக்கி விடும் துல்லு மன் ஆஸ்ஹா அதை கௌரவப்படுத்துறவனை அது அப்படியே தாழ்த்தி விடும் மன் ஜமாஹா உலகத்தை சேர்க்கிறவனை அந்த உலகம் எளிமையாக்கிவிடும் ஃபஸ்ஸாது மின்ஹா தர்குஹா இந்த உலகத்தில் கட்டிச்சாதமேனது இந்த உலகத்தை விடுகிறது தான் துலகத்தில் கட்டிச்சாலம் எனது உலகத்தை விடுகிறது இந்த உலகத்தில் செல்வம் உலகத்தில் எளிமையாக வாழ்றதுதான் உலகத்தில் அறிவு சிறப்புக்குரியவர்கள் யாரும் சொன்னா மஷ்யும் பித்தவாலு நடக்கும் போது எளிமையான முறையில் தவாலுக நடந்து கொள்வார்கள். உமல் பசுகும் பில்சாதி உடைகள் மிகவும் அதாவது எளிமையான அதாவது நடுநிலையானதாகிக்கும் ஒமந்தகத்துகும் பிஸ்வாபி பேசினால் சத்தியத்தை மட்டும்தான் பேசுவார்கள். ஒமத் அமுகும் அத்தீபு மின ரிஸ்கி அவருடைய சாப்பாடு ஹலாலானதாக மட்டும்தான் நீக்கும் ஃபஹாஃபுஹும் ஃபில் பர்ரி கஹாஃபிஹும் ஃபில் பஹரி கடல்ல தத்தளிக்கணும் எப்படி பயப்படுவானோ அப்படித்தான் அவர் கரையில் இருக்கும் போது பயப்படுவார்கள். அந்த ஹவுப் அல்லாஹ் மீது உள்ள ஹவுப் எப்போதுமே ஒரே மாதிரி இருக்கும் வதுவாகும் ஃபிஸ் சர்ரா கதுவாகும் ஃபில் வர்ரா அவர் கஷ்டத்தில் ஒரு நெருக்கடி நீக்கும் போது அல்லாஹ் எப்படியெல்லாம் கெஞ்சி உள்ளத்தால பிரார்த்திப்பார்களோ அதே போன்றுதான் சந்தோஷமாக நல்லா இருக்கும் போதும் பிரார்த்திப்பார்கள். அதுதான் அவருடைய நிலைமையா இருக்கும். உலவுள்ள அஜல் உள்ளது குத்திபா அலையும் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு அஜல், அதாவது தவணை இருக்கின்றது, மரணம் ஒன்று இருக்கின்றது. அந்த தவணை வந்தா தான் எங்களுக்கு மரணம் என்ற ஒரு நிலைமை அல்லாஹு தாலா உருவாக்கி இல்லை என்று சொன்னால் அர்வாஹும் அப்தானிம் இல்லா கலீலன் ஹோஃபம் மினல் எகாபி ஷௌகம் ஸவாபி. அப்படி ஒரு நிலைமை இல்லை என்றிருந்தால் இந்த நல்லடியாரர்களுடைய உடம்புகள்ல இந்த ரூஹ இந்த அதாவது உயிர்கள் இருக்க மாட்டா, மிஞ்சி நிற்க மாட்டா. காரணம் சொர்க்கத்தின் மீது உள்ள ஆசையும் அல்லாஹ்வுடைய தண்டனை மீது உள்ள பயத்தின் காரணமாக அதை போது அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் மறித்து விடுவார்கள். அந்த உடம்பை விட்டும் அந்த ரூஹல் போய்விடும், நிற்காதே. அல்லாஹ்வுடைய அஜல் ஒவ்வொன்றும் இருப்பதனால் தான் அவைகள் தங்கி இருக்கின்றது. இதுதான் இந்த உலகத்தில் மனிதனுடைய நிலைமையா இருக்க வேண்டும் என்பதை உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹிக்கு இவர்கள் இங்கே எழுதுகின்றார்கள். அப்படியான அந்த நசீஹத்துகள் பெற்றதனால் தான் அந்த உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் அவள் அழகான ஆட்சிகளை செய்திருக்க என்பதை நாம் இந்த வரலாறு படிக்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி அதாவது நிறைய சொல்லிட்டு போகலாம். அதாவது அனஸ் இப்னு மாலிக் சஹாபாக்கள் பிற்காலத்தில் இருந்தவர்கள் தானே, அவர்கள் இவர்கள் அதிகமாக இருந்தவர்கள் சொல்வார்களாம், அதாவது சொல்வார்களாம் சலு அல் ஹசன என்றால் அவர் சொல்லப்பட்ட விஷயங்களை பாடமாக்கிக் கொண்டார். நாங்கள் அதிகமான விஷயங்களை மறந்து விட்டோம், நாங்கள் மறந்து விட்டோம். யார் சஹாபி அனஸ் இப்னு மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அங்கே சொல்லுகின்றார்கள். அந்த அளவுக்கு ஹஸன் பின் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய அறிவு சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் அதாவது சில அவர்களுடைய கருத்துக்கை நாம் பார்க்கும்போது சொல்லப்பட்ட மிக முக்கியமான அதாவது விஷயங்கள்ல இமாம் முஜனி சொல்கின்றார்கள், மன் சர்ரஹு அஞ்சுந்தர அஞ்சந்துர இலா அஸ்ரஹி மன் ரஐனா பல்யந்துர இலா ஹஸன். நாம் ஜுஹ்ரி முஜனி ரஹ்மத்துல்லாஹி சொல்கின்றார்கள், நாம் பார்த்த அதாவது மார்க் விளக்கங்கள் அதிகமாக உள்ளவரை யாரால் காண விரும்பினால் இந்த அல் ஹசன் ஹசன் பஸ்ரியை பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்வார்களாம். கதாதரலில்லான்னு பெரும் முக்கியமான முஃபஸ்ரீங்கள் உள்ளவர்கள் சொல்கின்ற கான் ஹசன் மின் ஆலமின் நாஸ் பில் ஹலால் வல் ஹராம், ஹலால் ஹராம் அறிவு சம்பந்தமான அதிகம் உள்ள அறிவுள்ளவர்களாக நான் அதாவது ஹசன் அவர்களை பார்க்கின்றேன் என்பதாக சொல்வார்களாம். யஸீத் இப்னு ஹௌசபன் சொல்றவர் அவர்களிடத்தில் பார்க்கின்றேன் என்பதாக சொல்கின்றார்கள். அதிகமான அவர்களை பற்றி அபூ ஜாஃபர் பாக்கி ரஹ்மத்துல்லாஹ் அவர் சொல்லியிருக்கின்றார்கள், அவர்களாம் அவர்களுடைய வார்த்தைகள் தானே நபிமாருடைய வார்த்தைகளுக்கு ஒப்பானதாக இருக்கின்றதே என்பதாக ஆச்சரியப்படுவார்களாம். அப்படிப்பட்ட அந்த முக்கியமான அந்த ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் 89 வருடங்கள் வாழ்கின்றார்கள். ஒரு நாள் ஜும்மாவுடைய இரவு வெள்ளிக்கிழமை இரவு தான் அவர்கள் வஃபாத்தாகின்றார்கள். வஃபாத்தான போது அவருக்கு 89 வருடங்கள் பஸ்ராவில் அங்கே அவர்களை குளிப்பாட்டப்பட்டு ஜும்மா தொழுகைக்கு பின்னால அன்று ஜாமியுல் பஸ்ரா பெரும் அந்த பஸ்ராவில் பெரிய ஜாமி எல்லா ஹதீஸ்களும் எல்லா அறிவுகளும் அங்கிருந்தா பரப்பப்பட்டது. ஒவ்வொரு பக்தருக்கும் அங்கே மக்கள் நிரம்பி வடிகின்ற அந்த பள்ளியில் தான் ஜும்மாவுக்கு பின்னால் தொழுகை நடத்தப்பட்டு அங்கே அதாவது பெரும் கூட்டம் ஊருமே அங்கே சேர்கின்றது. அப்படியே அவர்களை எடுத்துட்டு அடக்கம் செய்ய போகின்றார்கள். சொல்லப்படுகின்றது அன்றைய நாள் வர்றாருலே அன்றைய நாள் அந்த ஜாமி பஸ்ரா அந்த பெரும் பள்ளியில அசரு தொழுக ஜமாத் நடக்க இல்லை, நடத்தது யாரும் இல்லை. அவ்வளவு பேரும் இமாம் அவருடைய ஜனாதால கலந்து கொண்டு அடக்கம் பண்ணி அவர்களுக்கு கபரிடத்தில் துவா செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோட சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மகாபெரும் அல்லாஹு தாலா அவர்களுடைய அந்த சேவைகளை கபூல் செய்திருவானா. அல்லாஹு தாலா நமக்கு இப்படிப்பட்ட முக்கியமான இமாமுடைய வரலாறுகளை அறிந்து படித்து அதன் மூலமாக அவர்களுடைய அந்த சேவைகளுடைய பெருமதிகளை விளங்கி அவைகளை கண்ணியப்படுத்துவதோடு அவைகளுக்கு அந்த படிப்பினைகளிலிருந்து நாமும் படிப்பினை பெற்று அல்லாஹ் எமது வாழ்க்கைகளை எமது பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை குடும்பத்தின் வாழ்க்கைகளை அதாவது சீர் செய்யக்கூடிய வாக்கியத்தை தந்தருவானாக. வாஹர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.